ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரியலகரி 72வது ஸ்லோகம். தேவியினுடைய ஸ்தனங்களின் வர்ணனை. ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் இந்த தாத்பரியத்தை எப்படி விளக்கிறார் அப்படின்னாக்க, பராசக்திக்கு சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமார சுவாமியும் மகாகணபதியும் ரெண்டு குழந்தைகள் அப்படிங்கிறது லோகங்களில் பிரசித்தமானது, சாஸ்திரங்களில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். அந்த ரெண்டு குழந்தைகளும் தாயாரான தேவியோடைய சமீபம் வரும்பொழுது, அந்த காலத்தில் குழந்தைகளிடம் ஏற்பட்ட ஒரு அதீதமான வாத்சல்யம், அதாவது பிரேமையினால் தேவியோடைய இரண்டு சனங்களிலும் அவர்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு விளையர் தான், அந்த மாதிரி ஒரு பிரேமம் வந்து அந்த குழந்தைகள் மேலே அம்பாளுக்கு ஏற்படுறது தான். அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர ரெண்டு சனங்களிலும் அம்பாள் வந்து அமுது படைக்கிறாளாம். அந்த மாதிரி ஆதிசங்கர் பகவத்பாதையில் உருவப்படுத்துகிறார். இதில் சுப்பிரமணியரும் சரி மகாகணபதியும் சரி ரெண்டு பேருமே அவ சக்தி சிவம் ரெண்டு பேருடைய தனித்தனி சுரூபங்களாக உருவானுவா. அதாவது மகாகணபதி அப்படிங்கிற அம்பாளுடைய திரண்ட சக்தி அம்பாள்கிட்டேருந்து உருவானவர், சுப்பிரமணியர் அப்படிங்கிறவர் சிவனுடைய நெற்றிக்கண்டே உருவானவர், சிவனுடைய திரண்ட சக்தி அவர், அதனால் சிவஸ்வரூபம். சுப்பிரமணியர் அப்படிங்கிறவர் சிவஸ்வரூபம், மகாகணபதி அப்படிங்கிறவர் சுத்த சக்தி ஸ்வரூபம். இந்த ரெண்டு தத்துவங்களும் தான் நீங்கள் பரிமளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ராதி தேவர்களை அம்பாள் வந்து படைச்சி அவளுக்கு சிருஷ்டி செய்தி சம்ஹார வேலைகளை நியமனம் செஞ்சு அதற்கான அதிகாரத்தை அவள் மூணு பேருக்கு வழங்கினான். அது மாதிரி இந்த லோகத்தில் சிவசக்தி பாவனை சிவசக்தி சுரூபங்கள் வந்து பரவலாக இருக்கணும். அது மாதிரி ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னாக்க சிவனோட அருளும் வேண்டும், சக்தியோட அருளும் வேணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். அதுதான் வந்து உண்மையும் கூட. அந்த மாதிரி சிவனுடைய அம்சமான குமார சுவாமி கடவுள், சக்தியோடைய உருவமான மகாகணபதி, ரெண்டு பேருக்கும் அம்பாள் வந்து ஒரு சேர அமுது கொடுக்குறா அப்படின்னு என்ன என்ன அர்த்தம்னாக்க, இரண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரெண்டு பேராலையும் தான் இந்த லோகத்துக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி மகாகணபதி மூலாதார மூர்த்தியாக இருக்கிறார், மூலாதாரத்துக்கு அதிபதி. அவர் வந்து எழும்பி அந்த ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போகும்போது அந்த ஆக்ஞா சக்கரத்தினுடைய அதிபதியான அந்த சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு அவரோடு சேர்ந்து பரிமளிக்கும் போது தான் ஒரு யோகசூத்திரத்தில் ஒரு தத்துவம் நிலைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பாவனையை இங்கே ஏற்படுத்திக்கணும். மகாகணபதியும் சுப்பிரமணியரும் சேர்ந்தால் இந்த லோகத்தில் செய்ய முடியாத விஷயங்களே பலிக்காத விஷயங்களே எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் ஒரு சக்தி பிரவாகம். ஆனால் ரெண்டு பேரையும் ஒரு சேர வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அதனால தான் அம்பாள் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் அருள் புரிகிறதா இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுசரிக்கிறார். அது மாதிரி இரண்டு பேரும் மகாகணபதிக்கு சமமான மற்றொரு தேவதையும் இல்லை, அதே மாதிரி குமாரசுவாமி அப்படிங்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு சமானமான தேவதையும் இல்லை அப்படிங்கிறது இதிகாச புராணங்களை ரொம்ப படிச்சிருக்கோம். அதனால் தேவியோடைய அந்த பரமோத்கர்ஷமானது இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்திலேயே அருள் புரியறதுனால வெளியாறு தான். அந்த தேவியுடைய சனத்தில் உள்ள அந்த அமிர்தமானத்தை பானம் செய்கிறதுனால மகாகணபதி சுப்பிரமணிய சுவாமி ரெண்டு பேருமே லோகோத்தரமான குணங்களில் சர்வஜன பூஜியர்களால் விளங்கி வராலாம். அம்பாளுடைய கருணை அப்படி இருக்குது அப்படிங்கிற ஆதிசங்கர் பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஒரு வர்ணனையாகவும் அதே சமயம் ஒரு அலங்காரமாகவும் சொல்கிறார். அதாவது விக்னேஸ்வரர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, அம்பாளுடைய ஸ்தனங்களை பார்த்துட்டு அவர் யானை முகத்தோடு கூடியவர், அவருக்கு தலையில் ரெண்டு கொம்புகள் போல இருக்கும், கொம்புகள் மாதிரி கூராக இருக்காது, கொஞ்சம் வந்து ஒரு வழுவழுப்பான ஒரு மேடான பிரதேசம் ரெண்டு இருக்கும் அவருக்கு. அதை வந்து அம்பாளுடைய ஸ்தனங்களை பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய தாய் தன்னுடைய தலையில் உள்ள அந்த சங்கையை வந்து அபகரிச்சிட்டாலோ அப்படின்னு ஒரு சந்தேகப்படலாம். தன் தலையில் அந்த கும்பங்கள் இருக்கா அப்படிங்கிறத தொட்டு பார்க்கிறாராம் அவர். இதை பார்த்து அம்பாளும் சிவனும் வந்து அந்த வேடிக்கையாக அதை பார்த்து சிரிக்கிறாளாம். அது மாதிரி இதில் ஆதிசங்கர் பகவான் ஒரு அலங்காரத்தை பிரதிபலிக்கிறார், ஒரு அலங்காரமாக அதை சொல்கிறார். இதில் புத்திரர்களோட வேடிக்கையை பார்த்து தாய் தந்தையிற்கு ஆனந்தம் உண்டாகும் என்பது லோக பிரசித்தமானது. அதனால் தேவியினுடைய அந்த ஸ்தன கும்பங்கள் கஜமோனான மகாகணபதியுடைய சிரசில் உள்ள கும்பங்களுக்கு தான் உதாரணமாக ஆகக்கூடும். அப்படின்னாக்க அதற்கு வேறு எதுவுமே ஆகப்படாது அப்படிங்கிறார். தாய் தந்தைகள் எப்படி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பா அப்படிங்கிறது இதில் ரொம்ப அழகாக வளர்க்கிறார். அதாவது அந்த இரண்டு மகாகணபதிக்கு உள்ள அந்த தலையில் உள்ள ரெண்டு கும்பங்களும் அம்பாளுடைய அந்த ஸ்தனங்களுக்கு உபமானமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். மற்ற சோகங்களில் எந்த உபமானமே கிடைக்காம ஆதிசங்கர பகவதால் அதற்கு வேறு எதுவுமே உபமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஆனால் இந்த சோகத்தில் மகாகணபதியோடைய தலையில் உள்ள ரெண்டு கும்பங்களும் அம்பாளுடைய ஸ்தனங்களுக்கு ஒரு உபமானமாக சொல்லி இந்த சோகத்தை நிறைவு செய்கிறார். இவ்வித மகிமை உள்ள தேவியோடைய இரண்டு ஸ்தனங்களும் சகலவிதமான கஷ்டங்களையும் போக்கடித்து தங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பகவத்பாதால் பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி அம்பாளை இந்த மாதிரி தியானத்தில் ஈடுபடுறவர்களுக்கு தேவி சொப்னத்தில் பிரத்யட்சமாகி அவர்களை வந்து லோகமானியர்களாக ஆகும்படி கிருபை செய்வாளாம். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்பாதால் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் தத்துவார்த்தமாகவும் இரண்டு குழந்தைகளை சிவசக்தி சுரூபமாக உருவப்படுத்தி அதே அந்த பராசக்தி எப்படி வந்து வந்து காப்பாற்றி இந்த லோகத்தை ரட்சிக்கும்படி செய்கிறா அப்படிங்கிறது மாதிரியும் இந்த லோகத்தில் தாய் தந்தையருக்கு அதுவும் முக்கியமாக தாய்க்கு தன்னுடைய குழந்தைகள் எவ்வளோ பிரதானம் அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப அழகாக விளக்கிறார். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை நம்மளும் பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.